அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 2 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இசைப்பிரியா தொடர்பான காணொலி உண்மை என்றே தாம் கருதுவதாக தெரிவித்திருக்கும் இந்திய நிதியமைச்சரின் செவ்வி.
நேற்று அந்த டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி உண்மையான டாக்குமெண்ட்ரி தான் என் மனதில் படுது. அது ஒரு கொடுமையான, கொடூரமான நிகழ்வு.
இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரிட்டிஷ் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று லண்டனில் நடந்து கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டம் குறித்த செய்திகள்.
இசைப்பிரியாவை உயிரோடு சிறைப்படுத்திய ஆவணமும், அதற்கு பின்னர் அவர் கொல்லப்பட்டிருக்கின்ற ஆவணம் வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் இங்கே சென்று அவரது கரங்களை கரைபடிய செய்வதற்கு கண்டனத்தை தெரிவித்து பிரித்தானிய தமிழர் பேரணியை நடத்துகிறார்கள்.
தமிழ்நாட்டில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
அமெரிக்காவின் ஆளில்லா ட்ரோன் விமான தாக்குதல் என்று நம்பப்படும் தாக்குதலில் பாகிஸ்தான் தாலிபான் தலைவர் ஹக்கீமுல்லா மெக்சூத் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்கும் தாக்குதல்கள் நடக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையில் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாலிபான் இயக்கத்துடனான அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு அரசாங்கம் எடுத்திருந்த நடவடிக்கைகள் எல்லாம் இந்த தாக்குதல் சம்பவத்தால் சீர்குலைந்து விட்டதாக பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அரசாங்கம் அமெரிக்க தூதரகத்தில் அதிகாரபூர்வமான தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என்று செய்தியாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்திருக்கிறார். தாலிபான் கட்டுப்பாட்டில் உள்ள வடக்கு வாசிஸ்தானுக்கு தூதுக்குழு ஒன்றை அரசாங்கம் என்று அனுப்பியிருந்த நிலையிலேயே நேற்று நடந்த தாக்குதலில் தாலிபான் தலைவர் கொல்லப்பட்டார்.
அல்ஜீரியாவுக்கு சென்று கொண்டிருக்கும் 100 அதிகமான குடியேற்றக்காரர்களை நைஜரில் இருக்கின்ற அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றார்கள். தாம் போலீஸ் காவலில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். சகாரா பாலைவனத்தை கடக்க முயன்ற வழியில் தாகத்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்கலாக 90 அதிகமானவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இது நடந்திருக்கின்றது. அந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு 14 பெண் இதுகுறித்த தனது பயங்கர அனுபவத்தை பிபிசிக்கு கூறியிருந்தார். நாட்டின் வடபகுதியில் இருக்கின்ற அனைத்து சட்டவிரோத குடியேற்றக்காரர்களுக்கான முகாம்களையும் மூடுவதாகவும், ஆட்களை கடத்துபவர்கள் நீதியம் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது.
ஆசியாவில் அமெரிக்கா தலைமையிலான உளவு வலையமைப்பு வளர்ந்து வருவதாக எழுந்திருக்கின்ற சர்ச்சைகளுக்கு மத்தியில் மலேசிய அரசாங்கம் கோலாலம்பூரில் இருக்கின்ற அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தூதரகங்களுக்கு அழைப்பாணை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் கண்காணிப்பு உளவு நடவடிக்கையின் அங்கமாக அமெரிக்கா, பிரிட்டன், கனடா மற்றும் ஆஸ்திரேலிய தூதரகங்கள் ஊடாக அமெரிக்கா தொலைபேசி அழைப்புகளை ஒட்டுக்கேட்டிருப்பதாகவும், ரகசிய தகவல்களை திரட்டியிருப்பதாகவும் வந்துள்ள செய்திகள் தொடர்பில் சீனாவும் இந்தோனேசியாவும் விளக்கம் கூறியுள்ளன. நெருக்கமான நண்பர்கள் மத்தியில் இப்படியான உளவு வேலைகள் கூடாது என்றும், அவை உறவுகளை பாதிக்கும் என்றும் மலேசிய வெளியுறவு அமைச்சர் அனீஃப் அமான் கூறியிருக்கிறார். தங்களது எதிர்ப்பு அடங்கிய குறிப்பு ஒன்று அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
ஒரு 16 சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை குறித்து உலகெங்கும் எழுந்திருக்கின்ற கடுமையான கோபல் குரல்களை அடுத்து அது குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக கென்னிய அரசாங்கம் கூறியிருக்கிறது. அந்த சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய 6 நினைவிழந்த அவளது உடலை மலசல குழிக்குள் வீசியதாக குற்றஞ்சாட்டப்படுகின்றது. இதில் பிடிபட்ட 3 தண்டனையாக போலீஸ் நிலையத்துக்கு வெளியே இருந்த புல்லை வெட்டுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த போலீசாரையும் நீதித்துறையை மேற்பார்வை செய்கின்ற அமைப்பின் பார்வைக்கு இந்த வழக்கை தான் அனுப்பியிருப்பதாக கென்னிய தலைமை நீதிபதி கூறியிருக்கின்றார்.
கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் அடிக்கடி பனியால் உறையும் அடர்ந்த காடொன்றுக்குள் 3 தனித்து கிடந்த ஒருவரை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டிருப்பதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். பனி பொழிந்து கொண்டிருந்த காட்டுக்குள் மாக்கோ லாவோ என்ற அந்த நபர் வெறுங்காலுடன் நொண்டி நொண்டி நகர்ந்து செல்வதை அந்த பகுதியால் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று அவதானித்திருக்கிறது. கடந்த ஜூலையில் 2 பயணமாக சிறு படகு ஒன்றில் இவர் காட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு அவரது கூடாரத்தை தாக்கிய கரடி ஒன்று அவரிடமிருந்த உயிர்காப்பு கருவிகளை அழித்து உணவுகளையும் தின்றுவிட்டது. 44 வயதான இந்த நபர் இப்போது கதைக்க முடியாத அளவுக்கு பலவீனமாகியிருக்கிறார். முழு கதையையும் தெரிந்து கொள்ள அவர் கொஞ்சம் தேறி வரும் வரை போலீசார் காத்திருக்கின்றனர்.
பஹ்ரைனில் முக்கிய சியா எதிர்க்கட்சி குழுவான அல் வெஃபக் அமைப்பின் தலைவரை அங்கிருக்கின்ற போலீசார் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவருக்கு வந்ததாக கூறப்படுகின்ற அழைப்பாணை ஒன்றை தமது இணையத்தில் பகிர்ந்திருக்கின்ற அல்பாப் அமைப்பு, ஆனால் விசாரணைக்கான காரணம் கூறப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இது ஒரு அரசியல் மிரட்டல் என்றும் எதிர்கட்சிகளுக்காக எதிரான அரசாங்கத்தின் பழிவாங்கல் என்றும் தமது அறிக்கை ஒன்றில் அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. பயங்கரவாதத்தை தூண்டியமை உட்பட சில குற்றங்களுக்காக அல்பாப் அமைப்பின் துணைத் தலைவர் காலில் அல் மர்ஷுக் அவர்கள் ஏற்கனவே விசாரணையை எதிர்கொண்டு வருகின்றார். அவர் செப்டம்பரில் கைது செய்யப்பட்டதை அடுத்து அல்பாப் தேசிய மட்ட பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகியிருக்கின்றது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இங்கே லண்டனில் இருந்து ஒலிபரப்பாகும் சேனல் 4 தொலைக்காட்சி விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இசைப்பிரியா என்கிற பெண் இலங்கை ராணுவத்திடம் உயிருடன் பிடிபட்டும் காட்சிகளை வெளியிட்டிருந்தது தொடர்பான செய்தியை நேற்றைய தமிழோசையில் விரிவாக கேட்டிருந்தீர்கள். சேனல் 4 தொலைக்காட்சியின் இந்த காணொலி உண்மை என்றே தாம் கருதுவதாக தெரிவித்திருக்கும் இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அது தொடர்பில் இலங்கை அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
விடுதலை புலிகள் அமைப்பின் ஊடகவியலாளராக அறியப்பட்ட இசைப்பிரியாவை கொடூரமாக கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு என்று இந்திய மத்திய அமைச்சர் சிதம்பரம் கூறியிருக்கிறார். இறுதிக்கட்ட போரின் போது இலங்கை ராணுவத்திடம் உயிருடன் பிடிபட்ட இசைப்பிரியா பின்னர் பாலியல் கொடூரங்களுக்கு உள்ளான நிலையில் கொல்லப்பட்டிருப்பதாக சேனல் 4 வெளியிட்டிருக்கின்ற புதிய காணொலி ஆதாரம் உண்மையானதுதான் என்று தான் நம்புவதாகவும் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.
நேற்று அந்த 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 டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி உண்மையான டாக்குமெண்ட்ரின்றது தான் என் மனதில் படுது. அது ஒரு கொடுமையான கொடூரமான நிகழ்வு. அதற்கு உரியவர்கள் யார், பொறுப்பாளர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டிய கடமை இலங்கை அரசை சார்ந்தது.
ஆனால் சேனல் 4 காணொலி வெறும் நாடகம் என்று பிபிசி தமிழோசையிடம் நேற்று கூறிய இலங்கை ராணுவம் அது பற்றி தாங்கள் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று கூறிவிட்டது. லெப்டினன்ட் கர்னல் இசைப்பிரியா ராணுவத்துடனான மோதலிலேயே கொல்லப்பட்டதாக இலங்கை அரசாங்கமும் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையிலேயே அந்த வீடியோ காட்சிகள் உண்மையானதுதான் என்று தான் நம்புவதாக இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் அரசாங்கத்துக்குள் செல்வாக்குமிக்க அமைச்சர் ஒருவரின் இந்த கருத்து வந்திருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் சந்தித்து அமைச்சர் சிதம்பரம் இன்று காலை பேச்சு நடத்தியிருக்கிறார். அதன் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய சிதம்பரம், இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் கொழும்பில் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் அரசு தலைவர்கள் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வார் என்று முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாக அண்மையில் ஊடகங்களில் வெளியான செய்தி தவறு என்றும் கூறினார். மன்மோகன் சிங் கலந்து கொள்வாரா இல்லையா என்று இன்னுமே காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்டம் முடிவு எடுக்கவில்லை என்றும் அமைச்சர் சிதம்பரம் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது பாரதூரமான மனிதுரிமை மீறல்கள் நடந்திருப்பதை இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் கட்சி மறுக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசு தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் கொழும்பு காமன்வெல்த் மாநாட்டில் தான் கலந்து கொள்வேன் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித் உறுதிபட கூறிவிட்டார். ஆனால் இந்தியாவிலிருந்து சிறு துரும்பு கூட காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகக்கூடாது, அப்படி போனால் அதன் பலாபலன்களை அவர்களே அனுபவித்துக் கொள்ளட்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதியும் அறிக்கை விட்டிருந்த நிலையிலேயே அமைச்சர் சிதம்பரம் கருணாநிதியை இன்று சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கிறார். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ஆளும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. இலங்கையின் மனிதுரிமை மீறல்களை காரணம் காட்டி மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக விலகிவிட்ட போதிலும் இருதரப்பு உறவுகளில் பெரியளவு பாதிப்புகள் ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்திய நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கை காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர்கள் பலரும் இந்திய அரசு தமிழக மக்களின் மனநிலையை கருத்தில் கொண்டே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர். 53 உறுப்பு நாடுகளை கொண்ட காமன்வெல்த் அமைப்பின் உச்சி மாநாடு இன்னும் 2 வாரங்களில் கொழும்பில் நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டில் கனடிய பிரதமர் கலந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் கனடாவிலிருந்து கீழ்மட்ட தூதுக்குழு ஒன்று மாநாட்டுக்கு செல்கிறது என்று முடிவாகிவிட்டது. இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கும் தமிழர்களின் மனநிலையை கருத்தில் எடுத்தே முடிவு எடுக்கப்படும் என்று திமுக தலைவருக்கு ஏற்கனவே கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்திய நடுவனரசு அலுவலகத்தில் நடந்த பெட்ரோல் குண்டு தாக்குதல் தொடர்பாக திராவிடர் விடுதலைக் கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சேலத்தில் வருமான வரித்துறை அலுவலகத்தினுடைய வளாகத்தில் ஒரு சாக்கு துணியை கரசனில் மூழ்க செய்து வீசிவிட்டு அதற்கு அருகே தமிழக அரசின் தீர்மானத்தை இந்திய அரசு மதித்து செயல்பட வேண்டும், திராவிடர் விடுதலை கழகம் என்று கையால் எழுதிய ஒரு துண்டறிக்கையை போட்டுவிட்டு சில தோழர்கள் வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த 3 தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவம் நடந்தபோது கொளத்தூர் மணி சென்னையிலே இருந்தார். அடுத்த நாள் அவர் ஊருக்கு சென்றபோது அந்த வழக்கில் கொளத்தூர் மணியையும் இணைத்து தமிழக அரசு கைது செய்திருக்கிறது.
இப்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களா?
நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான். சென்னையில் கைது செய்யப்பட்டவர்களும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள், சேலத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோமே தவிர அவர்கள் மேற்கொண்ட இந்த போராட்ட முறைகளில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது.
சரி, கொளத்தூர் மணி இந்த குறிப்பிட்ட சேலம் சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி என்ன ஆதாரங்களை காவல்துறை உங்களிடம் காட்டியிருக்கிறது?
பொதுவாக காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து கைது செய்த போது அதற்கான காரணங்கள் ஆதாரங்கள் எதையும் கூறுவது கிடையாது. எனவே அந்த வகையிலேதான் இந்த குற்றத்தின் கீழ் உங்களையும் சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள்.
உங்களுடைய நிலைப்பாட்டின்படி கொளத்தூர் மணி அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இல்லை என்கிறீர்களா?
நிச்சயமாக இல்லை என்று சொல்கிறேன்.
திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன், பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் அவர்கள் இலங்கையில் நடக்கவிருக்கும் காமன்வெல்த் அமைப்பின் மாநாட்டுக்கு செல்லக்கூடாது என்று கூறி லண்டன் தமிழர்கள் இன்று சனிக்கிழமை பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துகிறார்கள். இந்த போராட்டம் குறித்து அதனை ஏற்பாடு செய்த பிரித்தானிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த சாம் கிருஷ்ணா அவர்களை கேட்டார் பூபாலரத்னம் சேவகன்.
இலங்கையில் நடைபெறப் போகின்ற பொதுநலவாய நாடுகளுக்கு பிரித்தானியாவின் பிரதமர் செல்ல இருக்கிறார் என்ற செய்தி அறிகிறோம். இறுதி போரிலே 1000 மக்களை கொன்று விட்டதற்கான ஆதாரங்களை பிரித்தானிய ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட இசைப்பிரியாவை உயிரோடு சிறைப்படுத்திய ஆவணமும் அதற்கு பின்னர் அவர் கொல்லப்பட்டிருக்கின்ற ஆவணமும் வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் பொதுநலவாய நாடுகளுக்கு அங்கே சென்று அவரது கரங்களை கரைபடிய செய்வதற்கு கண்டனத்தை தெரிவித்து பிரித்தானிய தமிழர்கள் இன்று ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு பேரணியை நடத்துகிறார்கள். இது ஏலவே நாங்கள் பிரதமர் அங்கு செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தி தொகுதி தொகுதியாக பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து அவர்களிடம் வேண்டுகோளை விடுத்த வண்ணம் இருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய ஆர்ப்பாட்டம் இங்கே லண்டனில் நடைபெறுகின்றது.
பொதுவாகவே காமன்வெல்த் அமைப்பு என்பது பிரித்தானியாவை மையமாக கொண்ட அமைப்பு, இதனுடைய காலனித்துவ நாடுகளுடைய அங்கம் வகிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆகவே அப்படியான ஒரு அமைப்பினுடைய மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட பின்னர் பிரித்தானியாவை பிரதமர் அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நேர்மையாக இருக்குமா?
பொதுநல வாயநாடுகள் என்ற விழுமியங்கள் இருப்பதாக அந்த நாடுகள் பிரகடனப்படுத்துகின்றன. அவ்வாறான விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த ஒரு இனப்படுகொலையை செய்கின்ற நாட்டிற்கு இந்த பொதுநலவாய அமைப்பிலிருந்து அந்த நாட்டை வெளியேற்ற வேண்டும். அதனை விடுத்து விட்டு அந்த நாட்டிலே மாநாட்டை வைப்பதும் அந்த மாநாட்டிற்கு பிரதமர் தானே போவதும் வந்து இந்த பொதுநலவாய விழுமியங்களுக்கு எதிரானவை. நாங்களும் ஒரு பொதுநலவாயத்தினுடைய குடிமக்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் காமன்வெல்த் கண்ட்ரிஸ், தமிழ் மக்களும் இருக்கிறோம். நாங்கள் இதனை கடுமையாக எதிர்க்கிறோம். அதற்கான
குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை பிரித்தானிய பிரதமர் வலியுறுத்தி வருகின்றார். அதாவது அந்த மாநாட்டை பரிஷ்கரிப்பதை விட அங்கு சென்று இலங்கைக்கு எதிராக கடுமையான தமது கருத்துக்களை வெளியிடுவது மிக உகந்ததாக இருக்கும் என்று கூறி வருகின்றார். இதனை நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லையா?
மற்ற நாடுகளுக்கு ஒரு விதமாக நடந்து கொள்வதும் இலங்கைக்கு இன்னொரு விதமாக நடந்து கொள்வதுமாக பிரித்தானிய பிரதமர் செயல்படுகிறார். அண்மை காலமாகவே அவரது வெளியுறவு கொள்கைகள் ஒரு தோல்வியை நோக்கியதாக சென்று கொண்டிருக்கின்றன. ஏன் மற்ற நாடுகளுக்கு மேல் கடுமையான நடவடிக்கையும் இலங்கைக்கு அங்கே போய் அவர்களுடன் பாராட்டி பேசி திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார்? அங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு இன அழிப்பு. இங்கே நேரே போய் அங்கே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலை எப்போதோ தாண்டிவிட்டது. இப்போது கடுமையான நடவடிக்கை இலங்கையில் எடுத்தால்தான் இனியாவது அங்கே தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை தடுக்கப்படும். ஏலவே பிரித்தானிய அரசின் வெளிவிவகார அமைச்சர்கள் அங்கே போயிருக்கிறார்கள், கதைத்திருக்கிறார்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. இப்பொழுது வார்த்தைகளுக்கான காலம் தாண்டிவிட்டது.
மாநாடு நடப்பதற்கு இன்னமும் சில நாட்களே மீதமாக இருக்கின்ற நிலையில் இப்படியான ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதிலிருந்து பிரதமரை தடுப்பது உங்களால் முடியுமான காரியமாக நீங்கள் கருதுகின்றீர்களா?
பிரித்தானியை பொறுத்தவரையில் பிரித்தானிய மகாராணியார் அந்த மாநாட்டுக்கு செல்லவில்லை. பேரரசு அங்கு செல்லாத நிலையிலே அந்த மாநாடு ஒரு மகுடம் இழந்த மாநாடாக நடத்தப்பட போகிறது. அத்தோடு பிரித்தானியாவின் எதிர்கட்சி இதனை எதிர்க்கிறது. பிரித்தானிய பிரதமரின் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர் துணை பிரதமர் கூட அங்கே அவர் செல்வதை ஒரு சர்ச்சைக்குரியது என்று விமர்சித்திருக்கிறார். இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் தான் அங்கே செல்ல இருக்கிறார். ஆகவே வந்து இந்த நிலையை கூட அவர் அந்த முடிவை மாற்ற முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.
பிரித்தானிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த சாம் கிருஷ்ணா. இலங்கையின் கிழக்கே இருக்கும் மேய்ச்சல் தரைக்குரிய காணிகளில் அத்துமீறி பயிற்சியையும் வெளிமாவட்ட ஆட்களை வெளியேறுமாறு அதிகாரிகள் மீண்டும் ஒருமுறை எச்சரித்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை பண்ணையாளர்கள் மேய்ச்சல் தரைகளுக்கு கால்நடைகளை அனுப்பி வைப்பதில் நடைமுறை சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களின் எல்லையிலே கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை காணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
எங்களுக்கு இப்போ மாடு கட்ட இடம் இல்லாதான் பிரச்சனை. அரசாங்கத்தால் ஒரு முடிவு எடுத்து தந்தால் நாங்கள் அதில் போய் மாடு கட்டலாம், இல்லாட்டி நாங்களுக்கு கட்டுறது இடம் இல்லைங்க.
அவங்க வந்து குடியேறி கொண்டிருக்காங்க, இப்போ குடியேறி பயிர் போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. அவசியங்களாக தான் அவங்க இப்போ குடியேறி திருந்தாங்கன்னு சொல்லி எங்களை கால்நடையில் நாங்கள் வளர்க்குறோம், இங்கே கட்டுறேங்க. இப்போ எங்களை பெரிய தேசம் முழுக்க விதைக்கப்படுது, நான் மாடி ஆக்கி சொல்லி திணிக்கிறாங்க. இப்போ இங்கே எங்களை பகுதியில்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்போது பெரும்போக நெல் வேளாண்மை செய்கை வேலைகள் ஆரம்பமாகி உள்ள நிலையில் அடுத்த வாரத்துக்குள் கால்நடைகள் மேய்ச்சல் தரைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டுமென்று அரசாங்க அதிபரின் அறிவித்தலில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மேய்ச்சல் தரைக்குரிய காணிகளில் அம்பாறை மாவட்ட சிங்களவர்கள் அத்துமீறி சட்டவிரோத பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு கால்நடைகளை கொண்டு செல்ல முடியாத நிலையில் கால்நடை பண்ணையாளர்கள் உள்ளனர். குறிப்பாக கிரான் பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல் தரை தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய கால்நடை வளர்ப்போர்,
இப்போ எங்களுக்கு போய்க்கல, அவங்க குடியேற்ற மாதிரிக்கிறாங்க சிங்களாக்கள். அவங்க வந்து நாங்கள் கட்டின மேய்ச்சல் தரையிலிருந்து சோளம் நாட்டிக்கிறாங்க. வெள்ளாமல் செய்யக்கூடிய இயல்விதிக்கு எங்களுக்கு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் எங்களுக்கு எனக்கு கஷ்டத்தை தராங்க, வெறும் நாண்டு சொல்கிறாங்க. இப்போ தொழில் செஞ்ச இடத்த நாங்கள் மாடு அடைக்கிறது தானே, இப்போ எங்களுக்கு உங்கள்கிட்ட அடைச்சிட்டோன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை அமெரிக்கணும். அங்கே மாடு எங்கடை இந்த இடத்துக்கு எல்லாம் சித்திக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க வேண்டாம், நீங்கள் அங்கே விடாதங்க, தொழில் செய்கிற இடத்த விடாதங்க வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்க பயிர் உள்ள இடத்துக்கு போகலாம் தானே, நாம
நாளைக்கு நாளைக்கு எங்களை மாட்டை சாச்சி கொண்டு அங்கே கொண்டு கட்டணுன்னாங்க. மேய்ச்சல் தரையில் இப்போ சிங்களாக்கள் அவ்வளோ பேரும் தடைகிறாங்க, மாட்டை கொண்டு வரணும், இங்கே மாடு கட்டையில்லாது, உங்களுக்கு எரிய உரிய பிரதேசம் இல்லை, எங்களுக்கு உரிய பிரதேசம் தான் இதுன்னு சொல்லி அவங்க இப்போ எங்களை அறிக்கை பண்ணுறாங்க.
சோழம் நாட்டிக்கிறாங்க, உளவடிச்சிக்கிறாங்க, அவங்க தான் சிங்களாக்கள். அதெல்லாம் நீங்கள் எழுப்பி தந்தா எங்களுக்கு மாடுறதுக்கு இந்த மயிலத்தை மாடு விட விரிக்கி போறாங்களுக்கு இங்கே வரவனான்றாங்களா அவங்க. நாங்கள் தொழில் செய்யணும் பண்ணுறாங்க, எங்களாக்கள் போய் உங்கள் மாடு இடறாங்க, போனாக்களை திருப்பி கொடுத்தாங்க வரவனாண்டு. எங்களுக்கு கரைச்சி தனி, இப்போ அவங்க வரவனாண்டா இப்போ நாங்கள் புகாட்டி எங்களுக்கு மாடு இடறது கரைச்சி தனி, நாங்கள் நீ பார்த்துட்டு மாட்டை நிரூபிக்க தனி வேணும்.
கிரான் பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல் தரைக்கு சென்று வருபவர்கள் தொடர்பான விவரங்களை இராணுவம் அரசாங்க அதிபரிடம் ஏற்கனவே பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. இதன் பிரகாரம் தரவை இராணுவ முகாம் வழியாக சென்று வர அவர்களுக்கு ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டு வந்ததாகவும் தற்போது அந்த அனுமதி கூட இராணுவத்தினால் மறுக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது.
நம்மளுக்கு தானே இப்போ தடையா இருக்குது, தமிழர்களுக்கு இப்போ எல்லா மக்களும் ஒரே மக்களை வாழணும்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போன இடத்துல எங்களை இப்போ கேம்பில் வச்சு திருப்புறாங்களே, தரவு கேம்பில் வச்சு திருப்புறாங்க ஆமிக்காராங்கள். அப்போ அவங்க என்ன அப்படி எங்களை திருப்பினாமல் நாங்கள் வேறு அவங்க வருமாயி தண்ணி இருந்து கொண்டிருக்குது. இப்போ ஆமிக்காராங்கள் தான் கூட தடை பண்ணுறாங்க எங்களை. நாங்கள் இப்போ சும்மா ஒரு மக்களாக போய் நாங்கள் இப்போ என்னென்று கதைக்கிட பேசுகிறோம், அவங்க பேர் ஒன்றாண்டு உள்ளக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய கதைக்கிறேன், கதைக்கையில் அது தனியாக அப்போ நாங்கள் அவங்க கடையை கேட்டு திரும்பிட்டு வரோம். அப்போ இவங்க அப்படி தடையை நாங்கள்டா இப்போ நம்மளோட கால்நடை முழுதையும் நாம் அது புறவாக அழிக்க வேண்டிய மாதிரி தான் வரும். அதை அழிக்கமுண்டா நாம் சீவிக்கலாது, சீவிக்கிறதுக்கு எந்த பலமும் கிடையாது. அதால் நமக்கு எல்லா பேருக்கும் போய் இழந்து தான் போகிறோம்.
இதேவேளை பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள மேய்ச்சல் தரையில் அத்துமீறி பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்த அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 23 பேரையும் வெளியேறுமாறு பிரதேச செயலாளர் பி தவராசா எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். எதிர்வரும் 25 தேதிக்கு முன்னதாக வெளியேறாவிட்டால் தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரது அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட மேய்ச்சல் தரை பிரச்சினை குறித்து ஆராய்வதற்கு நேற்று முதலமைச்சர் நஜிபே மஜித் விசேட கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்தார். உடனடி தீர்வு தொடர்பாக எந்தவொரு தீர்மானங்களும் எடுக்கப்படாமல் இந்த கூட்டம் முடிந்தது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அந்த இடங்களை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அதிகாரிகள் குழுவொன்று நேரில் சென்று பார்வையிட்டு இதன் பின்னர் மீண்டும் கூடுவது என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இந்த பிரச்சினை குறித்து இலங்கை இராணுவத்தின் கருத்துக்களை பெற முயன்றோம், இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இலங்கையின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் வில்பத்து விலங்குகள் சரணாலயத்திற்கு மத்தியில் தேசிய நெடுஞ்சாலையை ஏற்படுத்துவதற்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றை இலங்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புத்தளம் தொடக்கம் மன்னார் வரை வில்பத்து சரணாலயமூடாக பாதையொன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை விசாரணை கேட்டுக்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. புத்தளத்தில் வசிக்கும் மக்கள் சிலர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். வில்பத்து சரணாலயமூடாக புத்தளத்திலிருந்து மன்னார் வரை பாதையொன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு சுற்றாடல் சட்ட விதிமுறைகளை மீறும் ஒரு செயல் என மனு மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு தேசிய சரணாலயமூடாக மக்கள் போக்குவரத்து பாதையொன்றை அமைப்பதற்கு சட்டத்தின் கீழ் எந்தவிதமான அதிகாரங்களும் இல்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள், இதன் மூலம் வில்பத்து பிரதேசத்தில் வசிக்கும் வன விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று வன விலங்குகளின் தாக்குதல்கள் காரணமாக அந்த பாதையில் பயணிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மனுமூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனுமூலம் சமர்ப்பிக்கப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் பின்பு அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது. இதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 17 தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த பாதை அமைப்பது தொடர்பாக விளக்கங்களை முன்வைக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இந்திய செய்தி ஒன்றும். நவம்பர் மாதம் 5 தேதி இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் செவ்வாய்க்கு அனுப்பும் மங்கள்யான் விண்கலம் குறித்த சிறப்பு பெட்டகத்தின் முதல் பகுதியை நேற்றைய பிபிசி தமிழோசையில் கேட்டிருந்தீர்கள். செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா அனுப்ப உள்ள கோளின் முக்கிய நோக்கமே அங்கே மீத்தேன் வாயு இருக்கிறதா என்பதை கண்டறிவதுதான். ஆனால் நாசா அந்த கோளுக்குள் இறங்கி சோதனை செய்ய அனுப்பிய கியூரியாசிட்டி ரோவர் என்கிற கலன் அங்கே மீத்தேன் இல்லை என்று கூறிவிட்டது. இதை நீங்கள் பின்னடைவாக பார்க்கிறீர்களா என்று இந்த திட்டத்தை மேற்பார்வை செய்யும் டாக்டர் அண்ணாயதுரையிடம் கேட்டார் சுவாமிநாதன்.
அது வந்து ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துக்கிறேன்னா, ஒன்று வந்து சந்திரயான் முதல் முறை போய் நாங்கள் ஜெயிச்சோம். அதாவது 70 முறைகள் கிட்டத்தட்ட 69 முறை நிலவை நோக்கி போயிருக்காங்க. ஆனால் வந்து நிலவை நோக்கி திருவவட்ட பாதையில் போனவங்க 2-3 செயற்கைக்கோள் தான் போயிருக்குது. ஆனால் நம்ம முதல் முறையாக போனாலும் கூட செயற்கைக்கோள் துருவோட்ட பாதையில் போனது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு செயல் செஞ்சுருக்கிறோம். நிலவுக்கு போனதை விட செவ்வாய்க்கு போகிற பண்ணினா வேறு. சந்திரயானில் நாங்கள் முதல் முறையாக போனோம், அந்த ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு வெற்றியும், செவ்வாய்க்கு போனவங்க பல பேர் முதல் முறை ஜெயிக்கலை அப்படிங்கிற தோல்வியும் சேர்ந்து அந்த ஒரு நல்ல பாடமாக இந்த செயற்கைக்கோள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதே இந்தியாவின் அறிவியல் சோதனைகளில் முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. மீத்தேனின் முக்கியத்துவம் குறித்து மீண்டும் சௌந்தரராஜன்.
இதுவரைக்கும் அங்க உயிர் வாழ்வு எதுவும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஏன்னா வந்து அதோடைய பரப்புல 95% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ரெண்டாவது அதோடைய அட்மாஸ்பியர் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல 1/10 தான் இருக்கும், ரொம்ப தின் அட்மாஸ்பியர். அதனால வந்து அதோடைய பரப்புல வந்து திரவ நிலையில நீர் இருக்க முடியாது, ஏன்னா -degree அது கொதிச்சு ஆவியாகி போயிடும். உயிர்கள் மேற்பரப்புல வாழ்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. நம்ம பூமியில வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்லாம் வந்து நம்மளுடைய வளிமண்டலம் தடுத்துருது. ஆனா அங்க வந்து அல்ட்ரா வயலட் தடுக்கிறதுக்கு கவசம் எதுவும் இல்லை. அதனால நேரடியா அதோடைய சர்ஃபேஸ்ல அல்ட்ரா வயலட் போன்ற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், சன்ல இருந்து வர்ற சோலார் விண்ட் எல்லாமே நேரடியா போய் தாக்குது. ஸோ அதனால பரப்புல வந்து நுண்ணுயிர்கள் கூட வாழ முடியாது. ரேடியேஷன் எல்லாம் அந்த கதிர்வீச்சுகள், சூரியன்லேருந்து வர்ற கதிர்வீச்சுகள், விண்வெளியிலிருந்து வர்ற கதிர்வீச்சுகள் எல்லாம் சில மீட்டர் திட்டமுடைய மண் வந்து அந்த புறப்பரப்பில் இருக்கிற மண் வந்து தடுத்துடும். ஸோ அதனால மண்ணுக்கு அடியில் கொஞ்சம் ஆழத்தில் ஒரு 10 இல்லாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் ஆழத்தில் போய் தோண்டி பார்த்தா அங்கே வந்து உயிர்கள் இருக்குமா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்கிறதுக்கு முற்பட்டாங்க. ஆனால் அதை விட இன்னொரு வகையாக வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லி நிறமாலைகளை வந்து ஆய்வு செஞ்சு அதில் உள்ளுக்குள்ளே வந்து மீத்தேன் போன்ற வாயுக்கள் வந்து உயிர் வாழ்வினுடைய வெளிப்பாடு, சில நுண்கிருமிகளோ ஏதோ இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீத்தேன் போன்ற வாயுக்கள் வெளிப்படும். ஸோ அந்த அது இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த நிறமாலை ஆய்வுகள் மூலமாக செஞ்சு அந்த மாதிரி இன்டைரக்ட் எவிடென்சஸ் அந்த உயிருக்கு வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து ஏதாவது ஒரு சான்றுகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இப்போ நம்ம கலங்களெல்லாம் அனுப்பிச்சிட்ருக்குறோம்.
நாசாவால் அனுப்பப்பட்ட கியூரியாசிட்டி ரோவர் என்ற கலன் செவ்வாய் கிரகத்தின் தரையில் இறங்கி சோதனைகளை செய்தது. அந்த கலனிலிருந்து அனுப்பப்பட்ட தரவுகள் அங்கே மீத்தேன் இல்லை என்பதை காட்டுகின்றன. இந்த முடிவுகளை நீங்கள் ஒரு பின்னடைவாக பார்க்கிறீர்களா என்று டாக்டர் அண்ணாதுரையிடம் கேட்டேன்.
இதை நாங்கள் செட்பேக்கை பார்க்கல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கி போயிட்டு வந்துடும் கூட நீர் இல்லைன்னு தான் சொன்னார். நிலவில் ஆம்ஸ்ட்ராங் இறங்கு நடத்தில நீர் இல்லை, அதையும் சந்திரயான்னு சொல்லிச்சு. ஆனால் நிலவிலே நீர் இல்லைன்னு சொல்ல முடியாது. முழு நிலவையும் பார்த்துட்டு இந்தந்த இடத்துல நீர் இருக்குது, இந்தந்த இடத்துல நீர் இல்லைன்னு சொல்லிச்சு. அதுதான் கண்டுபிடிப்பு. அதே மாதிரி கியூரியாசிட்டி இன்றைக்கி வந்து இறங்குன இடத்துல மீத்தேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் முழு செவ்வாயும் பார்த்தா தான் உண்மையான பதிலை சொல்ல முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் உண்மையான பதில் இன்னும் காத்துட்ருக்குது.
மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் செவ்வாய் ஆய்வுக்கோள் எடுத்துச் செல்லும் உபகரணங்களின் எடை வெறும் 15 தான். எரிபொருள் தான் 850 அளவுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தின் வளிமண்டலம் தேய்ந்து போனது ஏன் என்பது குறித்து ஆராய அமெரிக்காவின் நாசா அனுப்பவிருக்கின்ற மெவென் கோள் $485 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் கோளோ சுமார் $75 மில்லியன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் செவ்வாய் கிரகத்துக்கு கோள்விட்ட 4வது விண்வெளி அமைப்பு என்ற பெருமையை இஸ்ரோ பெறும். ஆனால் நாடு இப்போது இருக்கும் நிலையில் இதுபோன்ற திட்டங்களெல்லாம் தேவையா என்று விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. அது குறித்து வரும் நாட்களில் பார்ப்போம்.
பெட்டகத்தை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிமண்டன் மற்றும் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். நீ மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சீவகன்.
ஆம், முதலில் பல நேயர்கள் தமது தீபாவளி வாழ்த்துக்களை தமிழோசை கலையகம் மற்றும் நேர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். மதுரையிலிருந்து சோ சண்மோ சுந்தரம் என்னும் நேர் அனுப்பியிருக்கின்ற வாழ்த்து மடலில், விளக்கை விளக்கால் ஒளிபரச் செய்வது போல மனிதம் மனிதநேயத்தால் மண் பயனுற வாழ வேண்டி நேர்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் தீபாவளி திருநாளாம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியிருக்கின்றார்.
நேருக்கு எமது நன்றிகள். தமிழகத்தின் பெருநகர வணிக வளாகங்களில் மது விற்பனை என்ற தலைப்பிலான எமது செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் ஆளுநர் பாலாஜி, மதுவை வணிக வளாகங்களில் விற்பதை வரவேற்பதாக எழுதியிருக்கிறார். மதுவை அரசாங்கம் உற்பத்தி செய்வதையும் விற்பதையும் மட்டுமே நான் எதிர்க்கிறேன். ஆனால் 1000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் மனித சமூகம் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக போதையுடன் கழித்து வாழ்ந்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. மது அருந்துவதை ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையாகவே பல சமூகங்கள் வெளியில் முன்னிறுத்துகின்றன. மதுவையோ வேறு போதை வஸ்துக்களையோ உடல்நலம் சார்ந்த பிரச்சனையாகவே அறிவியல் நோக்கும் சரியான அளவில் சில நேரங்களில் மது அருந்துவது உடல் நலத்துக்கு எந்த கெடுதலையும் செய்வதில்லை. பழமைவாதிகளும் மதவாதிகளும் எதிர்ப்பது எடுபடாது. பல்வேறு பொருளாதார படிநிலைகளில் வசிப்போருக்கு வசதிக்கேற்ப மதுவை விற்பது மிகவும் அவசியம். அந்த அளவில் நகரங்களின் வணிக வளாகங்களில் மது விற்பனை செய்யப்படுவதை நான் வரவேற்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்.
அடுத்ததாக, இலங்கையின் திருகோணமலை மாவட்டம் மூதூரில் இருந்து எழுதியிருக்கின்ற கண்ணன் என்னும் நேயர், ஆண்டாண்டு காலமாக சிங்கள காடர்களை கொண்டு ஆட்சியை தக்க வைக்கும் பேரினவாத பௌத்தம் அது எப்பொழுதும் சிறுபான்மையினரின் குரல்களை மதிப்பதில்லை. காவிடை கருத்து செய்யும் அட்டாசங்கள் சொல்லியடங்காது. புத்தர் இருந்திருந்தால் காவிடைக்காரர்களின் அட்டூழியங்களை பார்த்து தற்கொலை செய்திருப்பார் என்று எழுதியிருக்கின்றார்.
இலங்கையின் சில்மிய புறாவிலிருந்து எழுதும் பி.ஏ. கஃபூர் என்னும் நேயர், இலங்கையில் மாத்தளை மாவட்டம் தம்புள்ள நகர பிரதேசத்தில் உள்ள மகாபத்ரகாளியம்மன் ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடிக்கப்பட்டு முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒலிபரப்பானது. இது உண்மைதான். நாட்டின் கலாச்சாரம், நல்லொழுக்கம், மத வழிபாட்டு தலங்களால் தான் கட்டிக்காக்கப்படுகின்றன. அவைகளை வைத்துக்கொண்டு எப்படி விபச்சார விடுதி, சூதாட்ட அரங்கு ஆகியவற்றை ஒரு நாட்டில் நிறுவ முடியும்? நாட்டின் தலைவிதி எப்படி அமையப்போகிறதோ தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்.
திருச்சி ஏ. முகமது அபுதாகிர் அவர்கள் தோஹா கட்டாரிலிருந்து எழுதியிருக்கின்ற ஒரு மின்னஞ்சலில், இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பாலியல் சேவை செய்வதற்காக துனிசிய பெண்கள் செல்வதாக பிபிசியில் காணொலி கேட்டேன். இது இஸ்லாத்தின் அடிப்படையான குரான் மற்றும் நபிமொழியில் இல்லாத விஷயமாகும். ஏதோ சிற்சிலர் இஸ்லாத்தின் பேரால் செய்வதாக கேட்கின்றேன். உலகில் உள்ள 150 கோடி முஸ்லிம்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எழுதியிருக்கின்றார்.
கனடா நேயர் முல்லை மோதி எழுதியிருக்கின்ற மின்னஞ்சலில், தமிழ் எழுத்தில் போரில் கொல்லப்பட்ட தமிழர்களையும் போராளிகளையும் நினைவு கூறுவதன் முக்கியத்துவத்தை பற்றி வவுனியா மனநோய் மருத்துவரிடம் செவ்வி கண்டிருக்கிறீர்கள். அவரால் எப்படி யதார்த்தத்தை பேச முடியும்? எமது மக்களின் தியாகங்கள் மதிப்பில் அடங்காதவை. அவர்கள்தான் போராளிகளை ஈந்தவர்கள். அற்புதமானது அவர்களது தியாகம். ஆனால் மாவீரர்கள் கௌரவிக்கப்படுவதால் பயங்கரவாதம் தழைக்கும் என்று கூறுவது தவறு என்று அவர் எழுதியிருக்கின்றார். சரி, இனி தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் சில கடிதங்களை பார்க்கலாம். சிவகன்,
முதலில் மும்பை சுகுமார் அவர்கள் எழுதிய கடிதத்தில் தபால் துறை குறித்து வெளியான பெட்டகத்தை பற்றி எழுதியிருக்கின்றார். இந்திய தபால் துறை நாட்டின் வளர்ச்சிக்கும் நலிந்த மக்களுக்கும் சிறப்பான சேவையை செய்திருக்கின்றது. அது எதிர்கொள்ளும் போட்டிகளை சமாளிக்க அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
புதுச்சேரி நேயர் கோவிந்தராஜ் எழுதியிருக்கின்ற கடிதத்தில், மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழகம் சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார். அதில் உண்மை இருக்கலாம். ஆனால் இவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் போய் பார்த்தால்தான் அவர்கள் எவ்வாறு அவற்றை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பது தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
ராமேஸ்வரம் நேயர் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கின்ற மடலில், இஸ்லாமியர்கள் மாத்திரமே அல்லாஹ் என்ற சொல்லை பயன்படுத்த முடியும் என்ற மலேசிய நீதிமன்ற தீர்ப்பை பற்றி எழுதியிருக்கின்றார். எத்தனை பெயர் வைத்தாலும் இறைவன் ஒன்றே. மதவாதிகள் தான் தங்களை அடையாளப்படுத்த சின்னங்கள், வழிபாட்டு முறைகளை, கொள்கைகளை இடம் பொருள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றுகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார்.
மணப்பாட்டு நேயர் பே. வளன் எழுதியிருக்கும் கடிதத்தில், இந்தியாவின் பெரிய நிறுவனங்கள் சில்லறை வணிகத்தில் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அதிகமாகிவிடும். அதனால் இந்தியாவை வெளிநாட்டவர் ஆக்கிரமிக்க வழி ஏற்பட்டுவிடும் என்று எழுதியிருக்கிறார். அடுத்ததாக, தமிழோசியில் ஃபேஸ்புக்கில் பதிவாகியிருக்கும் சில நேயர்களின் கருத்தை தரலாமே சிவகன்.
ஆம், இலங்கை சிறைகளில் பெண்களுக்கான வசதிகள் குறைவு என்று ஐநா அறிக்கை ஒன்று கூறியிருப்பது பற்றிய கருத்து எழுதியிருக்கின்ற சின்னையா ரத்னவடிவேல் என்னும் நேயர், உயிருக்கே அங்கு உத்தரவாதம் இல்லை, வசதி என்னையா வசதி என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
சென்னை தபால் நிலையங்களில் குண்டு வெடிப்பு என்ற செய்தி பற்றி கருத்து எழுதியிருக்கும் அப்துல் ரஹ்மான், எதிர்ப்பை தெரிவிக்க இது சரியான வழியல்ல. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எதிராக போராடுபவர்களை ஒடுக்கவே இது வழிவகுக்கும் என்று கூறியிருக்கிறார்.
தம்புள்ள அம்மன் கோயில் முற்றாக நிர்மாணம் செய்யப்பட்டதாக நாம் வெளியிட்ட செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற தமிழ் என்னும் நேயர், நல்லிணக்கத்துக்கான முதல் படி ஆரம்பித்து வைக்கப்பட்டு
பெண்களுக்கான மாதவிடாய் நாப்கின்களை செய்யும் மலிவான இயந்திரம் குறித்த எமது காணொலி செய்தி பற்றி நிறைய நேயர்கள் தமது கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு இரண்டே படிக்கலாமே சிவன்.
ஆம், அப்துல் கதீர் என்பனையர் வாழ்த்துக்கள் ஐயா, பல இளைஞர்களுக்கு தங்களின் உழைப்பு ஒரு பாடமாக அமையும் என்றெழுதியிருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவன். இத்துடன் இன்றைய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.